கிறிஸ்தியேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு வழி நடத்தி வருகிற அன்பு சகோதரன் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அல்லாமல் இந்த ஒரு நாளில் நம் அனைவரையும் ஒன்று கூட்டி அவருடைய சமூகத்தில் அமர செய்து அவருடைய மேலான சத்தியத்தை தியானிக்க இந்நாளில் அவர் நமக்கு பாராட்டின மேலான கிருபைக்காக அவருக்கு கோடான கோடி நன்றியும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய பாடத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். அன்பான சகோதரன் சகோதரிகளே, இன்றைய நாளில் நம்ம தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். சீஸ் டு டூ ஈவில், லேர்ன் டு டூ வெல் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு கேரக்டர் ஸ்டடி தான் இருக்கு. இந்த கேரக்டர் ஸ்டடி நம்ம எங்க நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வசனம் நம்ம பார்க்கிறோம் ஐசாயா எழுதின புஸ்தகத்துல 1:1 ஒரு சில வசனங்கள் நம்ம பார்க்கலாம்.
ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா, யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிக்கொடு.
அப்ப இங்க ஒரு நிமிஷம் சிஸ்டர், அப்ப இங்க நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது, ஏசாயா தீர்க்க தரிசி பத்தி நம்ம ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம்னா, அப்ப மொத்தம் ஒரு 4 ராஜாக்கள் காலப்பகுதியில இருந்திருக்கிறார் ஏசாயா தீர்க்க தரிசி. அப்ப அந்த மாதிரி நேரத்தில் அவர் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வானங்களே. அப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுதுன்னா,
வானங்களே கேளுங்கள்,
கேளுங்கள்,
பூமியே செவிக்கொடு,
பூமியே செவிக்கொடுங்க.
கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள்.
அப்ப இங்க ஒரு விஷயம் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நான் என்ன பண்ணேன்னா அவங்களை வளர்த்தி ரெடி பண்ண, ஆனா அவங்க எனக்கு எப்படி மாறிட்டாங்கன்னா எனக்கு விரோதமாக கலகம் பண்றாங்க. அப்ப இந்த ஒரு வசனம் தான் நம்ம இன்னைக்கு ஒரு பாயிண்ட் நம்ம மைண்ட்ல எடுக்கணும். ரெண்டு விஷயம் பேசுறாரு, வானங்களே பூமியே. சரி, இந்த காலப்பகுதியில் பேசும்போது அவர் முற்பிதாக்கள் யுகத்தில் இருக்கிறாரு, இன்னும் சொல்லணும்னா யூதர்கள் யுகத்தில் இருக்கிறாரு. ஆனா இன்னொரு யுகம் கூட இருக்கு எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுவிசேஷ யுகம். அங்க பேசுறாங்க வானங்களே. அப்ப ஒரு விஷயம் அங்க தெளிவப்படுறது, நான் உங்களை வளர்த்தி ஆளாக்கி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஆனா நீங்க என்ன பண்றீங்க பாருங்க, கண்டினியூ பண்ணுங்க.
வானங்களே கேளுங்கள், பூமியை செவிக்கொடு, கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும்.
போதும் போதும் சிஸ்டர். சோ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் போது இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். ஏசாயா எழுதின புஸ்தகத்திலேயே நம்ம இன்னொரு இடத்துல எப்படி பார்க்கிறோம்னா, சேம் அதிகாரம் எங்க பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 11 வசனம் நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் அங்க வெளிப்படுத்துறது நம்ம பார்க்கிறோம்.
உங்கள் பலிகளின் திரள்கள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது.
அப்ப இங்க இன்னொரு வசனம் கூட எப்படி பேசுறாரு அப்படின்னா, உங்களுடைய பலியின் திரள் எனக்கு என்னத்துக்கு. இது முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப 11 வசனம் 13 வசனம் படிங்க.
இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம்.
அப்போ இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, இனி வீணான காணிக்கைகள் என்ன பண்ணாதீங்கன்னா கொண்டு வராதிங்க. அப்போ இன்னொரு விஷயம் இங்க பேச வர்றாருங்க. அப்போ பிதாவாகிய தேவன் அங்க இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட பேசினது, அப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் யாருக்காக எழுதப்பட்டிருக்க, இன்னைக்கு கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அது ஒரு போதனையாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ நம்ம ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்ப உங்க ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்க உங்களை நான் வளர்த்தி ஆளாக்குனா, பட் நீங்க எனக்கு எப்படி ஆயிட்டீங்கன்னா எனக்கு விரோதமா இருக்கீங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய பலியின் திரள் எனக்கு என்னத்துக்குப்பா, நீ வீணான காணிக்கைகள் எனக்கு என்ன பண்ணாதீங்கன்னா கொண்டு வராதிங்க. அப்ப என்ன விஷயம் சொல்ல வராருங்க நம்ம பார்க்கும்போது, அன்பான சகோதரன் சகோதரிகளே, அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய மைண்ட் எப்படி இருந்துச்சு, அந்த சிந்தனை அவங்க ஏன் அந்த மாதிரி இருந்தங்காட்டி இங்க தேவன் எந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் ப்ரோஃபட் மூலமா பேசுறாரு, அப்ப முதல்ல இஸ்ரேல் ஜனங்களுடைய மனநிலை என்னங்கறத நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அதற்கப்புறம் நம்மளுடைய மனநிலை, இப்போ ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுடைய மனநிலை என்னன்னு பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரிய வரும். பொதுவாகவே வந்து ஏன் தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து ரிஜெக்ட் பண்றாரு? அப்ப ரிஜெக்ட் பண்றாருன்னா காரணம் எல்லாம் என்ன பண்றது இல்லைங்க, அந்த வேலையை செய்யறதில்ல. சோ ஃபர்ஸ்ட் இங்க இருக்க பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்க கூடி இருக்கிறோம். கண்டிப்பா என்னுடைய விசுவாசம் என்னன்னா 99.9 ஜனங்கள் கான்சன்ட்ரேட்டட் ஜனங்களாகத்தான் இருக்கிறோம் அங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்மளுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யாருனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? ரொம்ப விசேஷமானவங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. சரி, நம்ம மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இல்ல, இதுக்கு முன்னாடி முற்பிதாக்கள் நிறைய பேர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. அது மாத்திரமல்ல, நேற்றைய ஸ்டடியில கூட நம்ம பார்த்தோம், சகல ஜாதிகளிலும் உங்களை மாத்திரம் நான் எங்க சொந்த ஜனமாக என்ன பண்ணிருக்கோம், நான் செலக்ட் பண்ணிருக்கேன். அப்ப அவங்க கூட என்னன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தான். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ஏன் ரிஜெக்ட் ஆகுறாங்க? இந்த பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது, நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஹிஸ்டரி நம்ம பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் எதனால நடக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆபிரஹாம் காட்டின அந்த விசுவாசம். அதற்கப்புறம் அந்த 12 கோத்திரம் ஆகுது, 12 கோத்திரம் ஒரு தேசம் ஆகுறாங்க. அந்த தேசம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, பார்வோன் கிட்ட அங்க எகிப்து தேசத்துல அடிமையாக இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணணும், தேவன் அந்த ஒட்டுமொத்த ஃபேமிலி அவர் தெரிஞ்சங்காட்டி இப்ப வெளியே கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வர்றதற்கு ஒருத்தரை செலக்ட் பண்றார், அவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மோசஸ். அப்ப மோசே மூலியமா அந்த ஒட்டுமொத்த ஜனங்கள் என்ன பண்றாருன்னா பிரித்தடிக்கிற வேலை செய்யறாங்க. எங்கிருந்து? எகிப்துல இருந்து. சேம் ப்ராசஸ் இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்ல நடக்குது. ஏன்னா எகிப்து உலகத்திற்கு அடையாளம், அங்கிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் யார் அடையாளம் அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். சோ உலகத்திலிருந்து வெளியே வரும். வெளியே வரும்போது நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன? என்னைக்கு அவங்க எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்களோ, ஃபர்ஸ்ட் தேவன் அவங்களை எந்த வழியா தான் அவங்களை பிரயாணம் பண்ண வைக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது வனாந்தரம். அப்ப வனாந்தரம் இன்னைக்கு நாம கூட என்ன பண்றோம்னா இதே வனாந்தரத்துலதான் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த வனாந்தரத்துல என்னென்ன விஷயங்கள் நமக்கு நேரிடுது? நிறைய பேர் ஸ்டடி பண்ணிருப்பீங்க, அந்த வனாந்தர பிரயாணம் ஸ்டடி பண்ணிருப்பீங்க. அப்ப இந்த வனாந்தரத்துக்குள்ளார போகக்கூடிய நமக்கு என்னென்ன விஷயங்கள் அகப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்த்தோம்னா, அநேக விதமான சூழல்கள் இங்க நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய பலத்த பாதுகாப்பு அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்தது நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், அவங்களுடைய போட்டிருக்கிற துணி கூட ஒன்னும் ஆகிறது இல்லை, ஈவன் செப்பல் கூட ஒன்னும் ஆகிறது இல்லை, ஈவன் ஃபுட் அவங்க சமைக்க தேவையில்லை. இவ்வளவு தூரம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, ஆனா இவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு? இதை குறிச்சு நம்ம பார்க்கும் போது தான் ஒரு சம்பவம் நம்மளுக்கு நல்லா தெரியும். இவங்க நடந்து போயிட்டே இருக்கிறாங்க, டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க, தேவன் ஒரு இடத்துல போய் நிக்க வைக்கிறார். எங்க அப்படின்னா மாரா என்கின்ற இடத்துல. வசனம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா யாத்திராகமம் 15:23.
அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது.
அதை குடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அப்புறம்
அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து
பாருங்க, இங்க தேவன் வந்து ஏன் மாரா நீர் பக்கம் கொண்டு போய் நிக்க வைக்கணும்? அப்ப தேவன் ஏற்கனவே ஒரு சில ப்ராசஸ் செஞ்சிருக்கலாமே, ஏன் கொண்டு போய் நிக்க வைக்கிறாரு? அப்ப இந்த நேரத்தில் என்ன சம்பவங்கள் அவங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது? ஒரு பாயிண்ட் நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது, அன்பான சகோதரன் சகோதரிகளே, இப்போ தேவனுடைய வழிநடத்துதல் முதல் முறையாக இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய லைஃப்ல சந்திக்கும் போது ரொம்ப வித்தியாசமா ஃபீல் பண்றாங்க அவங்க. ஏன்னா இவ்வளவு நாள் செங்கல் அறுத்துட்டு இருந்தவங்க இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிராவலிங்ல இருக்காங்க. அந்த டிராவலிங்ல அவங்களை செய்யக்கூடிய வேலைகள், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தேவன் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பாயிண்ட்ஸ் மேக்சிமம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். ஆனா அவருடைய வழிநடத்தல் புதுசு, ரொம்ப புதுசு. நம்ம கூட அப்படித்தாங்க, நம்ம கூட இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே வழி நடத்தல்ங்கிறது புதுசு, நம்ம ஏற்கனவே பழக்கப்பட்டவங்களா கிடையாது. அப்ப இந்த வழி நடத்தலுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கொடுக்கிறாரு, எந்த வகையில கொடுக்கிறாரு பார்க்கும் பொழுது, எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல சூழ்நிலையில தேவன் நமக்கு தர்றதில்ல, மாறாக கசப்பான சூழல்ல நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கிறாரு. அதுதான் இந்த மாறாவை நீர்கிட்ட கொண்டு போய் நிக்க வைக்கிறது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, ஜனங்களுடைய மனசு எப்போதுமே தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நாடி பிடிச்சு பார்த்துட்டு இருக்கார். டெய்லி நம்மளுடைய கேரக்டர் தேவன் நாடி பிடிக்கிறார். அது ஒரு சின்ன சம்பவம் தான் எங்க நடக்குது அப்படின்னா, மாறா நீர் பக்கம் கொண்டு போய் நிப்பாட்டி பாக்குறார். நிப்பாட்டி பார்க்கும்போது ஜனங்க உடனே என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன், அவங்க இவ்வளவு நாள் பார்த்த வழிநடத்தல் பத்தலையா, இல்ல ஏன் உங்களுக்கு அந்த ஒரு ஃபெய்த் இல்லாம போயிருச்சு, இனி தேவன் நமக்கு வழி நடத்துவாங்கிற அந்த ஃபெய்த் ஏன் உங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு, ஏன் உடனே போய் முறுமுறுக்குறாங்க. சோ இன்னைக்கு நம்ம கூட தேவனுடைய பெரிய வழிநடத்தல் பார்த்துட்டு வந்திருக்கோங்க. முதல் முதல்ல கிளாஸ் கேட்கும் போது எப்படி ஃபீல் பண்ணோம், ஹவு டு ஸ்டடி பைபிள் அந்த சப்ஜெக்ட் கேட்கும் போது எப்படி ஃபீல் பண்ணோம். அதற்கப்புறம் ஒவ்வொரு ஞானம் தேவன் நமக்கு படிப்படியா கொடுத்து வளர்ந்து வரும் பொழுது நம்மளுடைய மனசு எவ்வளவு பூரிப்பாச்சு. இதெல்லாம் வழி நடத்துதல், எந்த ஒரு தடையில்லாம போய் கிளாஸ் அட்டன் பண்ணமே, இதெல்லாம் யாருக்கு வழி நடத்தினாங்க. இந்த வழிநடத்தல் எல்லாம் தாண்டி நாம ஒரு நாள் போய் அந்த தண்ணீர்ல தேவன் கூட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணி நின்னமே, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவன் நம்மள என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாருன்னா, வழி நடத்திட்டு தான் இருக்கிறார். ஆனா என்ன இல்லை அப்படின்னா, இந்த கசப்பான சூழல்ல தேவன் கொண்டு போய் நிக்குவாட்டும் போது நம்மளுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படுது. முறுமுறுக்குறாங்க யாருக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக. மோசே போய் தேவன் கிட்ட கேட்கிறாரு, என்ன தேவன் இவங்க என்ன ரொம்ப துன்பப்படுத்துறாங்க அப்படின்னு கேட்கும்போது தேவன் சொல்றாரு, அவங்க உன்ன டார்ச்சர் பண்ணலப்பா, மாற யார பண்றாங்க என்ன. அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் நல்லா அங்க புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்ல வசனங்கள் நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம், நம்மளுடைய லைஃப்ல எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்குதுங்கிறது யாருக்கு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். நம்ம வசனத்துல புரிஞ்சு வச்சிருக்கிறோம், ஆனா உன்ன அனுபவத்துல புரிஞ்சு வைக்கல. தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம், தியரி வேற பிராக்டிக்கல் வேற. நம்ம எந்த மனுஷனா இருக்கணும், தியரி பரிசுத்தவானா இல்ல பிராக்டிக்கல் பரிசுத்தவன்களா? தியரி பரிசுத்தவன்னா வசனங்கள் நிறைய படப்பட படப்படன்னு பேசலாம், நிறைய வந்து சுட்டி காட்டலாம். பிராக்டிக்கல் பரிசுத்தவன்னா அப்படி இல்ல, வசனத்தின்படி வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. எந்த பரிசுத்தவனா மாறலாம், தேவன் எதற்காக இந்த வழியில கூட்டிட்டு போறாரு சிந்திச்சு பார்க்கும்போது, அந்த கசப்பான தண்ணி நிறைய பேருக்கு அக்செப்ட் பண்ண முடியறதில்ல. தண்ணி குறிக்கிறது வசனங்கள். நிறைய பேருக்கு வசனங்கள் எடுத்து காட்டும் போது நம்ம எப்படி ஃபீல் பண்றோம்னா, ரொம்ப கசப்பா ஃபீல் பண்றோம். அன்பான சகோதரன் சகோதரிகளே, சிந்திக்கணும். இது அந்த இடத்துல ஒரு வழி நடத்தல் நடக்குது, இது எந்த லெவல் போகுது அப்படின்னு பார்க்கும்போது, டார்ச்சர் மேல டார்ச்சர், டார்ச்சர் மேல டார்ச்சர். யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மோசே. ஃபைனலா அவர் என்ன ஆயிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபைனல் டார்ச்சர் கொடுக்கும் போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாருன்னா, தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணிட்டார், மீறிட்டார். இந்த லெவலுக்கு யாரையவே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா, வழி நடத்திட்டு போறவங்களேவே யார் தான் அந்த வேலையை செஞ்சுட்டாங்க. அந்த ஜனங்களுடைய மனநிலை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல, அன்பான சகோதரன் சகோதரிகளே, இவங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னா, இவங்க செய்யக்கூடிய தவறுகள் எங்கத்தான் செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பா தேவனுடைய விஷயத்துலதான் செய்வாங்க. தேவன் தெளிவா அந்த 10 கட்டளையில ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார், என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கக்கூடிய தண்ணீரிலும் எந்த ஒரு சொரூபத்தை எனக்கு இணையாக என்ன பண்ணக்கூடாது, வச்சு வணங்கக்கூடாது. ஆனா இவங்க அந்த தப்பு தான் ரொம்ப பர்டிகுலரா செய்வாங்க. அப்போ யாருடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கக்கூடிய குணலட்சணம் அவங்களுக்குள்ளார இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய வார்த்தையை அசட்ட பண்ணிடுவாங்க. இவங்களுடைய சிந்தனையில என்ன விஷயங்கள் தோன்றுதோ அந்த சிந்தனையின் செயல்பாட்டை என்ன பண்ணுவாங்கன்னா, செய்வாங்க. இதற்கு பேர் என்னவாக கன்சிடர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, விக்கிரகாராதனை. நேற்று கூட ஒரு பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் நம்ம பார்த்தோம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதை ஸ்பெண்ட் பண்ணதோ அதெல்லாம் எதற்காகத்தான் நம்ம பார்த்தோம். அது ஒரு விக்கிரக ஆராதனையா தான் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அங்க இஸ்ரேல் ஜனங்கள் அந்த மாதிரி தவறு செய்யும் போது இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி தவறு செஞ்சுட்டு இருக்கோம்? கொஞ்சம் நம்ம தான் நம்மளுக்குள்ளார சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் சொன்ன மாதிரி உங்களை நீங்களே என்ன பண்ணி பாருங்க, நிதானம் செய்து பாருங்க, சோதிச்சு பாருங்க. அப்படி இருக்கும்போது அன்பான சகோதரன் சகோதரிகளே, இந்த மாரா நீர் பக்கம் அதற்கப்புறம் ஒவ்வொரு சம்பவங்கள் அங்க போகும் பொழுது அவங்க ஜனங்களுக்கு அக்செப்ட் பண்ணி பழக்கம் இல்ல, எதிர்த்து தான் பழக்கம் இருக்கு. ஜனங்க அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி மாறல. வழி வரும்போது அக்செப்ட் பண்ணி பழகணும்னா அது ரொம்ப சந்தோஷம், அது பரிசுத்தவான். அதற்கு நிறைய எவிடன்சஸ் முற்காலத்திலேயே நிறைய பேர் இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா ஆப்ரஹாம், ஈசாக், யாக்கூப், யோசேப், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். நிறைய கஷ்டம் வருது அவங்களுடைய லைஃப்ல, அந்த என்ன பண்றாங்கன்னா ரிசீவ் பண்றாங்க. இது வேண்டா சொல்லல, எதிர்த்து நீக்கல. எசேக்கியல், இந்த மாதிரி நிறைய முற்பிதாக்கள் இருக்காங்க. ஆனா எதிர்த்து நிக்கிறவங்க அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க தேவனுடைய சமூகத்திலிருந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க. இது ஃபர்ஸ்ட் தேவன் ஆரம்பத்தில் செலெக்ஷன் ஆகும்போது நடந்த சம்பவம். இது நாளாக 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 எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைனலா நம்ம கர்த்தர் இயேசு இருக்கும்போது நம்ம ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். கர்த்தர் இயேசு வந்திருக்கும் போது கூட ஒரு சம்பவம் நடக்குது. அங்க கூட யார் யார் இருக்காங்கன்னா, தேவனுடைய மனுஷன் அப்படிங்கிற பேர்ல இருக்கிறாங்க பரிசேயர் சதுசேயர். அவங்களுக்கு அவங்க படிக்காத பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள் கிடையாது, அவங்களுக்கு தெரியாத லா கிடையாது. எல்லா விஷயங்கள் பின் பாயிண்ட்ல வைப்பாங்க. கர்த்தர் இயேசு கூட எந்த விஷயத்துல தான் குற்றம் கண்டுபிடிச்சாங்கன்னா, வேதத்துல வந்து வசனம் இப்படி இருக்கு, நீங்க என்ன பண்றீங்கன்னா வேற மாதிரி செய்யறீங்க. உதாரணத்துக்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா, ஓய்வு நாள் அவர் அற்புதம் செஞ்சுட்டாருன்னா உடனே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க ஓய்வு நாள் என்ன பண்ணிட்டீங்க, ஒர்க் பண்ணிட்டீங்க. சோ அப்படி இருக்கும்போது குற்றம் கண்டுபிடிக்கிறது எதை வச்சு அப்படின்னு பார்க்கும்போது, வசனங்கள் எடுத்து வச்சு. யார கர்த்தர், இந்த குவாலிட்டி எந்த லெவலுக்கு கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, முதலாம் வருகையில கர்த்தர் இயேசு அவங்க கூடையே தான் இருக்கிறாரு. ஆனா அவங்க நால கர்த்தர் இயேசுவை என்ன பண்ண முடியலன்னா, ஐடென்டிஃபை பண்ணவே முடியல, சுத்தமா முடியல. ஃபைனலா கேக்குறாங்க, கிராஸ்ல ஒரு அடையாளம் கேக்குறாங்க. இப்ப கூட ஒரு அடையாளம் காட்டுங்க, என்னன்னா கிராஸ்ல இருந்து இறங்கி வாங்க, இப்பவே நாங்க அக்செப்ட் பண்றோம். பட் டைம் பார் ஆயிடுச்சு. இங்க கூட அன்பான சகோதரன் சகோதரிகளே, இன்னைக்கு நாம் இவ்வளவு பேர் வந்து நின்று கொண்டிருக்கிறோமே, உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமே, என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்மளுடைய புத்தி என்ன யோசிச்சுட்டு இருக்க? அங்க தேவன் வந்து அவங்களுக்கு அநேக விதமான சட்டத்திட்டங்கள் கொடுத்தாங்க, அந்த சட்டத்திட்டங்களுக்கு அவங்க கீழ்ப்படியாம போயிட்டாங்க. ஆனா இங்க புது சிருஷ்டிக்கு கொடுக்கப்பட்டது ரெண்டே ரெண்டு கோல்டன் ரூல். என்னென்ன விஷயங்க அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய். செகண்ட் ரூல் என்னங்க, உன்னிடத்தில் நீங்க அன்பு கூறுவது போல். இங்கிலீஷ்ல தான் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, லவ் யுவர் நெய்பர் அஸ் யோர் செல்ஃப். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதரன் சகோதரிகளே, ஃபர்ஸ்ட் கட்டளை, ஃபர்ஸ்ட் அந்த பிரமாணம், கோல்டன் ரூல், அது ஒவ்வொருத்தங்க பர்சனலா இருக்க வேண்டிய விஷயம். அது தேவனுக்கும் அந்த சம்பந்தப்பட்ட மனுஷனுக்கு மாத்திரம் தான் தெரியும். ஒருத்தங்க முழு இருதயத்துல இருக்கிறாங்களா, முழு ஆத்மால அன்பு கூறினாங்களா, இல்ல முழு பலத்துல வேலை செஞ்சாங்களான்னு அது அவங்கவுங்களுக்கு தெரியற விஷயம். ஆனா செகண்ட் கோல்டன் ரூல் இருக்கு, உன்னை போல் பெருனையும் நேசிங்கிற கோல்டன் ரூல். இது மற்றவங்க பார்வைக்கு தெளிவா தெரியும். லவ் யுவர் நெய்பர் அஸ் யுவர் செல்ஃப். யார் அந்த நெய்பர், யார் அந்த நெய்பர், பக்கத்து வீட்டுக்காரங்களா, அவங்க தான் நெய்பரா? வி ஆர் இன் த ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் பள்ளியில் நாம் அனைவரும் மாணவர்கள், கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள். உங்க பக்கத்துல யார் உட்கார்ந்துட்டு இருக்காங்க? அப்ப அந்த ஒரு மாணவன் எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்குமே, எங்க உங்க பக்கத்துல திரும்பி பாருங்க, யார் இருக்காங்க? இவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிரதரன் அண்ட் சிஸ்டர், சகோதரன் சகோதரிகள். லவ் யுவர் நெய்பர்னா லவ் யுவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அஸ் யுவர் செல்ஃப். நீங்க எப்படி ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சிட்டீங்கன்னா தேவன் கிட்ட எவ்வளவு மன்றாடி மன்னிப்பு கேட்கறீங்க, எவ்வளவு தூரம் போராடுறீங்க. ஆனா ஒரு சகோதரன் தப்பு செஞ்சுட்டா மட்டும் போராடுறது இல்லையா? இங்கதான் விஷயம் இருக்கு அன்பான சகோதரன் சகோதரிகளே. இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு வகையில தவறு செய்யறாங்க, அவங்க கூட தன் சகோதரன் என்ன பண்றாங்கன்னா சிலுவையில் அறைஞ்சாங்க. இங்க கூட இங்க நாம் இருந்தோம்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கோல்டன் ரூல் கரெக்டா ஃபாலோ பண்றோமா, இல்ல வந்து புத்தியில மட்டும் இருக்குதா, இல்ல செயல் இல்லாம இருக்குதா? ரெண்டு விஷயம் நிறைவேறணுங்க நம்மளுடைய வாழ்க்கையில. அதனாலதான் வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்தது. வெறும் நாலேஜ் மட்டும் அப்டேட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆக்ஷன்ல லவ் இல்லைன்னா எவ்வளவு நாள் ஆனாலும் நம்ம தியரி மட்டும் தான் நம்ம புத்தியில் இருக்குமே தவிர நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் பரிசேயர் சதுசேயர்களுடைய நிலை. அவங்களுக்கு தியரியில பக்காவா இருந்தாங்க, தேவனுடைய வசனங்கள் தெளிவாக தெரியும், ஆனா என்ன தெரியல அது ஆக்ஷன்ல எப்படி கொண்டு வந்து காட்டணுங்கிறது அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. சோ அப்படி இருக்கும்போது அன்பான சகோதரன் சகோதரிகளை சிந்திக்கலாம், அவங்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு அவ்வளவு பெருசுன்னு இன்னைக்கு தேவன் நமக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்குறாரு தெரியுங்களா? நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரா இல்லைங்களா? வசனம் படிக்கலாம், சங்கீதம் 37:34-7
கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்.
அப்போ கர்த்தருடைய தூதன் என்ன பண்றார் அப்படின்னா சூழ பாளையம் இறங்கி அவரை விடுவிக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்றாருனா இது இந்த வசனம் கூட நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த சின்ன குழந்தைகளுக்கு ஒரு பால் வாங்குவாங்க, பால்குள்ளார ஒரு தண்ணி இருக்கும், தண்ணிக்குள்ளார என்ன இருக்கணும், ஒரு கண்ணாடி பொருள் இருக்கும். அது நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ்ல எங்க வீசினாலும் என்ன ஆகாதுன்னா உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய பொருளுக்கு அதிர்வு தான் வருமே தவிர பொருள் என்னாகாதுங்க, உடையாது. அதே போலதான் இன்னைக்கு தேவன் நம்மள என்ன பண்றாருன்னு அவருடைய தூதர்களை கொண்டு சூழ பாளையம் இறங்கி நம்மள என்ன பண்றாருங்க, சென்ட்ரல்ல நம்மளை வச்சு நம்மளை சுற்றிலும் இங்க பாதுகாத்து கொண்டிருக்கிறாரு. சிந்திச்சு பார்க்கணும் அன்பான சகோதரன் சகோதரி, இதை விட பெரிய வழிநடத்தல் யாருங்க? இவ்வளவு க்ளோஸா தேவனை தெரிஞ்சு வச்சிருக்கிற ஜனங்க வேற யார் இருக்காங்க? சிந்திக்கும் போது இன்னைக்கு ஒரு சில ஜனங்கள் இன்னும் சொல்லணும்னா கிருபையா இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். சோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, நம்ம கூட சிந்திக்க வேண்டியது மிக மிக அவசியம். நமக்கு கூட அநேக விதமான சோதனைகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, வேதனைகள் இருக்கு, இதெல்லாம் இல்லாம நம்மளால பாஸ் ஆக முடியாது. சரி, ஏன் தேவன் கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம், ஏன் தேவன் நாங்க புது சிருஷ்டிகள் ஆகிறதற்கு நீங்க ஏன் வந்து எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வைக்கிறீங்க, ஏன் நிறைய கஷ்டங்கள் கொடுக்குறீங்க? கேட்கலாமா வேண்டாங்களா? கேட்க வேண்டாமா? கேட்கலாம், ஒரு சின்ன கேள்வி, அப்பாட்ட கேட்கலாம், அப்பா பதில் சொல்ல தவற மாட்டார். ஏன் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் கொடுக்குறாருங்க? யாரோ சொன்னீங்க, ஏன் கொடுக்குறாரு நிறைய ப்ராப்ளம், ஏன் கொடுக்கணும்? சரி, ப்ராப்ளம் வேற வகையில கேட்டா கரெக்டா சொல்லிடுவீங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல ப்ராப்ளம் கொடுக்கறது எதுக்காங்க? டு சால்வ். நம்மளுடைய லைஃப்ல ப்ராப்ளம் கொடுக்கறது எதுக்காக? டு சால்வ். ஒரு ராஜா ஒரு பிரச்சனைய கையாண்டு பழகணுங்க. ஏன்னா நம்ம எங்க போக போறோம், நம்ம போகக்கூடிய இடம் எங்க? ராஜாக்களும் ஆசாரியர்களும். நமக்கு ரெண்டு குவாலிட்டிஸ் வர வேண்டியது ரொம்ப அவசியம். ராஜாவினுடைய குவாலிட்டியும் வளரணும், அதே நேரத்துல ஒரு ஆசாரியனுக்குரிய குவாலிட்டியும் வளரணும். இந்த ஒரு ஸ்கூல்ல இந்த ஒரு கற்றுக் கொடுத்தல் வேலை தான் தேவன் நமக்கு செஞ்சு கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும்போது ஆரம்பத்துல நமக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா மாம்சம் இதுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நம்ம ஆவிக்குரிய சிந்தனையாளர்களாக இருந்தோமே ஆனால் நமக்கு பிரச்சனைகள் இன்வைட் பண்ணுவோம். ப்ராப்ளம், பிரஷர்ஸ். இந்த பிரஷர்ஸ்ல நம்ம கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கோல்டன் கேரக்டர் நம்ம கற்றுக்கொள்வோம். அன்பு எப்ப வளரும் நம்மளுக்குள்ளரா? ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் நம்ம கேட்டு பார்க்கலாம். ஏன்னா எடுத்தோடனே அன்பு வளராது. எடுத்தோடனே உயிர் கொடுக்குற அளவுக்கு அன்பு வரும் வளருங்களா? வளராது. அன்பு எப்ப வளரும் நமக்குள்ளாரா? அன்புக்கு பேஸ் எங்க இருக்குது? அன்புக்கு முன்னாடி இருக்குது நிறைய பொறுமை இருக்கு, பொறுமைக்கு முன்னாடி சகிப்புத்தன்மை இருக்கு, சகிப்புத்தன்மைக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா உபத்திரவங்கள் இருக்கு. உபத்திரம் ஒன்று இருந்தால் தான் நம்ம என்ன குவாலிட்டியாக பழக முடியும்னா, சகிப்புத்தன்மைங்கிற ஒரு குவாலிட்டியை நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும். சகிப்புத்தன்மைங்கிற ஒரு குவாலிட்டியை நம்ம பாஸ் பண்ணா தான் பொறுமைங்கிற ஒரு குணலட்சணம் நமக்குள்ளார வரும். பொறுமைங்கிறது ஒன்று வந்தா தான் நீடிய பொறுமை வரும், நீடிய பொறுமை வந்தா தான் அன்புங்கிற ஒரு குணலட்சணம் வரும். சோ இவ்வளவு ப்ராசஸ் நம்ம தாண்டி போக வேண்டியது இருக்கு. அப்ப ப்ராப்ளம் வரும், வராதுன்னு எங்கேயுமே சொல்லல. ஏன்னா தேவன் அவருடைய வசனங்கள் சொல்லும் போது அப்படித்தான் சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு அநேக பாடுகள் உண்டுன்னு தான் சொல்லியிருக்காரே தவிர பாடுகள் இல்லைன்னு சொல்லல. அதனால தான் வசனம் நம்ம நிறைய படிச்சிருப்போம், உங்கள் மத்தியில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாதிருங்கள். உங்கள் மத்தியில் கண்டிப்பா அக்னி இருக்கு, தேவன் வைக்கிறார், அந்த ப்ராசஸ் வைக்கிறார். எதுக்காக அக்னி வர்றது? ரெண்டு விஷயம் நடக்கும், ஒன்னு பழைய விஷயங்கள் போயிடும், இன்னொன்னு என்ன அப்படின்னா பியூரிபிகேஷன் நடக்கும். அப்ப இன்னைக்கு நம் மத்தியில தேவன் வந்து ஒரு உபத்திரவங்கள் அனுமதிக்கிறாருன்னா, ஒன்னு வந்து நம்ம பக்குவப்படுவோம், நம்ம வந்து பக்கா பியூரிபிகேஷனுக்குள்ள போவோம். அடுத்த விஷயம் எங்க கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் அது காணாம போகும். அன்பான சகோதரன் சகோதரிகளே, அப்ப தேவன் நமக்கு அனுமதிக்கிறது நல்லதுன்னு தெரியுது, ஆனா சூழல் வரும்போது என்ன தெரியுறது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, இதை சகிச்சு கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இல்லை. கிளியரா நம்ம பார்க்கும்போது, சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் யாருங்க? அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவருக்கு ஜீவ கிரீடம் என்ன பண்றார், கொடுக்கிறார். அப்ப இன்னைக்கு சகிக்கிற விஷயம் தான் நமக்கு இருக்கே தவிர, இன்னைக்கு வசனத்தை வச்சு நம்ம நியாய தீர்ப்பு பண்ணக்கூடிய விஷயம் இன்னைக்கு நமக்கு வைக்கல. கொஞ்சம் தான் வித்தியாசம், அங்க வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய வசனத்தை எடுத்து கர்த்தர் இயேசு வந்து அவங்க நியாய தீர்ப்பு பண்ணாங்க. இன்னைக்கு கொஞ்சம் நாம எப்படி பண்ணி என்ன ஒரு சூழல் போயிட்டு இருக்குன்னா, ரீப்ரின்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பிரதர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை, வேற பெரிய வித்தியாசங்கள் எல்லாம் கிடையாது. ஆனா என்ன தவறிடுவோம், குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருந்தால் என்ன தவறி விடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தர் இயேசு அவங்க கூடவே இருந்தார், எப்படி அவரை மிஸ் பண்ணாங்களோ இன்னைக்கு நாம் கூட கடைசியா இருக்கக்கூட பாதங்கங்கள் நம்ம கூடவே தான் இருப்பாங்க, அவங்க கூட நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அது யார் மிஸ் பண்ற மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தரவே மிஸ் பண்ற மாதிரி தான் அதெல்லாம். சோ அப்படி இருக்கும்போது சிந்திச்சு பார்க்கலாம் அன்பான சகோதரன் சகோதரிகளே, இன்னைக்கு நம்மளுடைய மனநிலை என்ன சிந்தித்துக் கொண்டு இருக்கிறது? ஏன்னா நாம் எல்லாருமே உடன்படிக்கை பண்ணிட்டோம், உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சேனல் கரெக்டா போயிட்டு இருக்கோம். எதுல அப்படின்னா, பலிங்கிற ஒரு சேனல் கரெக்டா போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம பலி செலுத்திட்டு இருப்போம். ஆனா இன்னொரு பாயிண்ட் இருக்கு, என்ன அப்படின்னா, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். இங்க ஒரு விஷயம் இருக்குங்க அப்படின்னா, அந்த கீழ்ப்படிதல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நிக்கிற விஷயங்கள், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கீழ்ப்படிதல் இல்லாம கண்டிப்பா இந்த பலி கூட அவர் அங்கீகரிக்கிறதுல. அதுலதான் ஏசாயா புஸ்தகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்களை வளர்த்தி ஆளாக்கி உங்களை நான் ரெடி பண்ணப்பா, ஆனா உங்க நீங்க வீணான காணிக்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கிட்ட கொண்டு வராதிங்க, ரொம்ப வேஸ்ட். அதைத்தான் சொல்றார். அப்போ நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு விஷய சூழல்ல இருக்கிறோம், அந்த பலி மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா எப்படி அந்த பலி அக்செப்ட் ஆகும்? கண்டிப்பா அந்த பலி அக்செப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இன்னொரு இடத்துல சொல்றார், உங்களுடைய பலி பார்க்கும்போது எனக்கு ஆரோசிகமா இருக்கு, ரொம்ப அருவறுப்பா இருக்கு. சிந்திக்கலாம் அன்பான சகோதரன் சகோதரிகளே, ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்குள் ஒரு ஒற்றுமையின் நிலை. இன்னொரு சொல்லணும்னா, ஒரே ஆவிதா தேவன் நம்ம எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார். இந்த ஒரே ஆவியினுடைய மனப்பக்குவம் நமக்குள்ளார இருக்குதாங்கிறத மாத்திரம் நமக்குள் நம்ம தேடி பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது எப்படி பேசுறாருன்னு பாருங்க, 1 பேதுரு 3 அதிகாரம் ஒன்பதாவது வசனம், 8:9.
மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும்
இரக்கமுள்ளவர்களும்
சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும்
சரி கட்டாமல்
அதற்கு பதிலாக
நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள்.
நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று அறிந்து என்ன பண்ணுங்க? ஆசீர்வதியுங்கள். குவாலிட்டி ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசு. ஏன்னா இந்த வனாந்தர பிரயாணத்துல தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்திட்டு போறார். எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவன் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கல. அவங்களுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, அனுபவம் கொடுத்தார். அந்த அனுபவத்தில் அவங்க யாரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவனை குறித்து அவங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நமக்கு கூட அதே நிலை தான். யாரை பத்தி நம்ம ஸ்டடி பண்ணணும்? இந்த உபத்திரவத்தின் மூலியமாக அப்பாவை பத்தி நல்லா ஸ்டடி பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அப்பா பத்தி ஸ்டடி பண்ணோம்னா, அப்பாவுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய டிஃபரண்ட் அவர் பேசுறாரு. என்ன அப்படின்னா, உன்னுடைய யோசனைக்கும் என்னுடைய யோசனைக்கும் ரொம்ப கேப் இருக்கு. வித்தியாசம் சொல்ற வானத்திற்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய கேப் பாருங்க, அவ்வளவு தூரம் இருக்கு அந்த ஒரு வித்தியாசம். அப்போ தேவனுடைய சிந்தனை, பிதாவாகிய தேவனுடைய சிந்தனை தான் யார் வாங்கிட்டாங்க? அது கர்த்தர் இயேசு. அதுக்கு வசனம் எப்படி பேசுதுன்னா, பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவர் மடியில் இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நம்மளுடைய சாயல் வந்து யாருடைய சாயல் ரீச் ஆகிறோம்? பிதாவாகியது, மன்னிக்கணும், கர்த்தர் இயேசுனுடைய சாயல் நம்ம ரீச் ஆகிறோமே, அந்த சாயல் யாருடையது? அது தேவனுடையது. அப்படி பார்க்கும் போது இந்த சாயல் ரீச் ஆகணும்னா, கீழ் லோவர் பிளேன்ல இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு தூரம் அந்த அனுபவம் வாங்கி நம்மளுடைய சிந்தனை அந்த ஒரு கர்த்தர் இயேசுனுடைய சிந்தனை லெவலுக்கு வர வேண்டியது சிந்திச்சு பார்க்கணும். இவ்வளவு லெவல் போய் ரீச் ஆகணும்னா சும்மா போக முடியுங்களா? அப்ப நமக்கு அனுபவம் இல்லாம நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாள், அல்லது வந்து வருஷத்துக்கு ஒரு ரெண்டு நாள், அல்லது வந்து கரெக்டா வந்து ஒரு கூடுகையில மட்டுமே அவரை மட்டும் நினைச்சிட்டு போயிட்டு இருந்தோம்னா எப்படி வந்து நம்ம அப்பா கிட்ட அந்த ஒரு ரீச் ஆக முடியும்? வசனம் ரொம்ப கிளியரா அவர் பேசுறாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அப்ப ஸ்டடி, நம்மளுடைய பர்சனல் ஸ்டடி ஒன்னு இருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னா, அனுதினமும் நம்ம காட்டக்கூடிய உண்மை கூட இருக்கு, நம்ம பாடுகள் சுமக்கக்கூடிய விஷயங்கள் கூட இருக்கு. இந்த ப்ராசஸ் நம்மளுடைய லைஃப்ல கரெக்டா நடந்துச்சுன்னா நம்ம குமாரனுடைய சாயல் நம்ம வாங்குவோம். ஒருவேளை இந்த ப்ராசஸ் நம்ம பாதியில விட்டுட்டு கடமைக்காக அந்த கூடுகையில நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா இந்த பாயிண்ட் நம்மளால ரீச் பண்றது கேள்விக்குறியா தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப கேப்ங்க, பெரிய லெவல்ல இருக்கு அவருடைய யோசனை, நம்மளுடைய யோசனை, மென்டாலிட்டி ரொம்ப வித்தியாசம் இருக்கு. மனுஷங்களுக்குள்ளாரியே இருக்குங்க, மனுஷங்க நம்ம எல்லாருமே கான்சன்ட்ரேட்டட் தான், நம்மளுக்குள்ளாரியே எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அப்படி இருந்து பார்க்கும்போது தேவன் எங்க இருக்கிறாரு, நம்ம எங்க இருக்கிறோம், அப்ப நம்மளுடைய வளர்ச்சி இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு? அடக்கி கொடுத்திருக்கிறார், 66 புஸ்தகத்திற்குள் அடக்கி கொடுத்திருக்கிறார். சிந்திக்கணும் அன்பான சகோதரன் சகோதரிகளை. யாத்ராகமம் 16:8.
பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும், விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றான்.
என்ன ஒரு பாயிண்ட் பேசுறாரு பாத்தீங்களா? எல்லா விதமான வழிநடத்தல் காட்டி அந்த முறுமுறுப்பு பண்ணும்போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, முறுமுறுப்பு எங்களுக்கு அல்ல, யாருக்கு கொடுத்திருக்கீங்க? இத தேவனுக்கு கொடுத்திருக்கிறோம். இந்த பாயிண்ட் எங்க வருது அப்படின்னு பார்க்கும்போது, மோசே தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன் யாரை வழி நடத்துறதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு. அதே போலதான் இன்னைக்கு ஒவ்வொரு எக்லேஷியாவிலையும் வழி நடத்துறதுக்கு தேவன் ஒருத்தரை செலக்ட் பண்றாரு. யாருங்க அவங்க? மூப்பர்கள், நம்மளுடைய மூப்பர். அப்ப அவங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கலாமா முறுமுறுக்க கூடாதுங்களா? சரி, வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். 1 பேதுரு 5:5.
அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்படியுங்கள்.
மூப்பருக்கு
கீழ்படியுங்கள்.
என்ன வார்த்தை இங்க பேசுறாங்க? கீழ்படியுங்கள். அந்தபடி இளைஞரே உங்கள் மூப்பருக்கு கீழ்படியுங்கள்.
நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்படிந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு
போதும் 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 சிஸ்டர். சோ இங்க நம்ம பார்க்கும் போது ஒரு அருமையான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை அங்க மோசே தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அந்த மனுஷனை விரோதமா பேசி 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 கடைசியில யாரையுமே அந்த ஒரு சூழல் கொண்டு போயிட்டாங்க, தவறு செய்யற சூழலுக்கு போயிட்டாங்க. அந்த சம்பந்தப்பட்ட மனுஷனே தவறுக்குள்ளார போகிற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதே போல நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனால் நியமிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மூப்பரை நாம வந்து பிரஷர்ஸ் கொடுத்து 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 நம்ம தேவையில்லாத விஷயங்கள் பேசி கடைசியில அவங்க விழுக வைக்கிற அளவுக்கு போயிட்டோம்னா கண்டிப்பா அதுல கூட நம்மளுடைய பங்கு இருக்கும். சிந்திக்கணும் அன்பான சகோதரன் சகோதரிகளே. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் சிந்திக்கலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு சப்ஜெக்டினுடைய தாற்பயமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். வசனம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம், ஏசாயா 1:17-17.
உங்களை கழுவி சுத்திகரியுங்கள்.
அந்த லாஸ்ட் மட்டும் படிங்க.
என் கண்களுக்கு மறைவாக பொல்லாப்பை அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள்,
தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள்,
நன்மை செய்ய படியுங்கள்,
நன்மை செய்ய படியுங்கள். நமக்கு பேசிக்காவே வந்து நம்ம யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அது தாவீதத்தை ரொம்ப கிளியரா பேசுறாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தால் நான் உருவாகும் போதே என்ன குவாலிட்டியில தான் உருவாயிருக்கிறான், துர்க்குணத்தில் உருவாயிருக்கிறான். இந்த குவாலிட்டியில இருந்து பியூரிபிகேஷனுக்கு போகணும். அதனாலதான் இங்க கிளியரா பேசுறாரு. பேசிக்காவே நம்ம எல்லாரும் அப்படித்தான் இருப்போம், பரவாயில்ல. ஆனா தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள். ஒரு ஒரு படிக்க படிக்க நம்மளுக்கு அனுபவம் வர வர அந்த சூழல் இருந்து நம்ம என்ன ஆகணும், அதை பாஸ் ஆகணும், பாஸ் ஆகணும். விட்டுட்டு எதை நம்ம ஸ்டடி பண்ணணும் அதிகமா, நன்மை செய்ய படிக்கிறது மிகவும் அவசியம் அன்பான சகோதரன் சகோதரிகள். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நாம் எல்லாரும் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். குடும்பத்திற்குள் விரிசல் என்றால், குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் என்றால், அது தீர்ப்பதற்கு நாம் தான் தீர்த்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் வரமாட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது சிந்திக்கலாம், ஒரு 2 படிச்சுட்டு நம்மளுடைய கோர்ஸ் பினிஷ் பண்ணலாம். எனக்கு அப்படின்னு பார்க்கும்போது வசனம் எங்க இருக்கு, 1 Peter 3:39-29.
இஸ்ரேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான்.
இந்த வசனம் யாருக்கு அப்படின்னா, நிறைய பேர் டார்ச்சர்ஸ் அனுபவிக்கிறவங்களுக்கு, டார்ச்சர்ஸ் கொடுக்கறவங்களுக்கு இல்ல, அனுபவிக்கிறவங்களுக்கு. ஏன்னா ஒருவேளை நிறைய பேர் என்ன வந்து காயப்படுத்துறாங்க காயப்படுத்துறாங்க. ஒருவேளை சகோதரன் சகோதரிகளுடைய மனசுல நிறைய துக்கங்கள் இருக்கலாம், நிறைய கவலைகள் இருக்கலாம். என்னைக்குமே தேவனுடைய வார்த்தையை தான் நமக்கு மருந்து. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அந்த வசனம் மீண்டுமாக படிக்கும் போது என்ன சொல்றான்னா, இஸ்ரேலே
நீ பாக்கியவான்,
நீ பாக்கியவான்,
கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்?
உனக்கு ஒப்பானவங்க யாருங்க?
உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே.
இதுக்கு மேல வேற யாராச்சும் வேணுங்களா? நமக்கு சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆறுதலான வசனம் நமக்கு இருக்கு. அப்புறம்
உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள்.
நம்மள பேசி பேசியே அடங்கிடுவாங்க. அவங்க ஃபீல் பண்ணாதீங்க, கொஞ்ச நாள் பிரச்சனை இருக்கானா அதை மட்டும் சகிச்சுக்குங்க, எனக்கும் சேர்த்தித்தான். அப்படி இருக்கும்போது அடங்குவார்கள், கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம். எப்போ அப்படின்னா தேவனுடைய குவாலிட்டி காட்டும் போது, கர்த்தருடைய குவாலிட்டி காட்டும் போது. ஒருவேளை நாம மத்தவங்களை பேசிட்டு இந்த வசனம் நம்ம ஃபிட் பண்ணக்கூடாது, அது கூட இருக்குது. நம்ம எல்லாத்தையும் பேசிட்டு இந்த வசனம் நம்ம இது எனக்கு தான் இந்த வசனம் பேசுதுன்னு பேசிட்டு இருக்க கூடாது, அது கூட நம்ம சிந்திக்கணும். ஏன்னா பொதுவாகவே நம்ம வந்து நம்ம மைண்ட் எப்படி இருக்கும்னா, இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும், மாறி மாறி இருக்கும். சோ அன்பான சகோதரன் சகோதரிகளை கொஞ்சம் சிந்திக்கலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அங்க நேச்சுரல் இஸ்ரேல் அவங்க செய்த தவறுகள் திரும்பவும் இங்க இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய கடைசி பாதங்கங்கள் கண்டுபிடிக்க முடியாது, எஸ்பெஷலி கர்த்தரை அவங்க சந்திக்கவே முடியாது. ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, கொஞ்சம் ஏசாவை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏசா வந்து என்னென்ன தவறுகள் செஞ்சாருங்கிறத அவருடைய நினைவுல வச்சுக்கோங்க. ஏசா தன்னுடைய சகோதரனுக்கு விரோதம் என்ன பண்றாருங்க, அங்க நிக்கிறது அது எந்த லெவலுக்கு அங்க கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கும் ஈசாக்கினுடைய அந்த ஒரு வாக்கு தத்துவத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாதவராக அவர் மாறிட்டார். அதே போல இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்க இருக்கிறோம். நம்ம கூட மற்றவங்களை பத்தி அதிக அதிகமாக பேசி ஒரு வேளை ப்ரெஷர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கூட என்ன ஆயிடுவோம் அப்படின்னா அந்த ஒரு நிலைக்கு போயிடுவோம். சோ அவர் இழந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முற்பிதா அப்படிங்கிற ஒரு லிஸ்டேவே அவர் இழந்துட்டார். ஏசா நம்ம என்ன இழந்துருவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சபை அப்படிங்கிற ஒரு உன்னதமான நிலையை நம்ம இழந்துடுவோம் ஒருவேளை நம்ம அந்த பாயிண்ட்ல இருந்தோம். சோ அதனால இந்த ஒரு வசனம் நம்ம ஞாபகத்துல வைக்கலாம். எந்த வசனம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏசாயா புஸ்தகத்துல எழுதின அந்த வசனம் 1:16-17 மீண்டுமாக நம்ம படிக்கலாம். அந்த லாஸ்ட் 2 மட்டும்,
உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள்.
கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர்.
நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள்.
நெக்ஸ்ட்,
வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள்.
மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை. என்ன தேசங்க நம்ம போற தேசம்? பரம கானான்கிற அந்த தேசத்தின் நன்மையை நம்ம புசிப்போம். அடுத்தது,
மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று.
சிந்திக்கலாம் அன்பான சகோதரன் சகோதரிகளே, எதிர்த்து நிற்போமே ஆகியல் என்னவோனா பட்டயத்திற்கு நம்ம இரையாயிடுவோம். பட்டயம் எங்கேயும் இல்லைங்க, நம்ம கையில தான் வச்சுட்டு இருக்கோம். சோ சிந்திக்கலாம் ஏன் அப்படின்னா, நம்ம ரொம்ப குறுகிய காலத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இன்னும் நமக்கு தேவையான அனுபவங்கள் நிறைய இருக்கு. நம்ம நினைக்க வேண்டாம் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது வீட்டுல வந்து சுகமான சூழ்நிலை இருக்கும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா ஆப்போசிட்டான சூழ்நிலைகள் இருக்கும், நிறைய ப்ரெஷர்ஸான சூழ்நிலை இருக்கும். கையாள கத்துக்கலாம், போராடலாம், பொறுமையாக இருக்கலாம். அப்படி இருந்தா நம்ம ஜீவ கிரீடம் வாங்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய நிலை நம்ம சிந்திக்கலாம். மொத்தம் 3 பேர் தான் இருக்காங்க இந்த ஒரு ஓட்டத்துல. யார் யாருன்னா, சபை, அப்புறம் யாருங்க, திரள் கூட்டம், இன்னொருத்தங்க யாருங்க, 2 மரணம், 4 ஒருத்தங்க இருக்காங்க. பட் அவங்கள பத்தி பேச வேண்டாம், ஏன்னா அந்த ஒரு கான்சன்ட்ரேஷனை தேவன் வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டராகவே அங்கீகரிக்கிறது இல்லை. ஸோ இந்த 3 நிலை, இந்த 3 நம்ம எங்கிறது நம்ம மனசாட்சிக்கு நல்லா தெரியும். சிந்திக்கலாம் என்ன பண்ணலாம்னா, இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழலையும் நம்மள நாம ஆராய்ந்து பார்த்து தீமையான விஷயத்தை விட்டு ஓய்ந்து நன்மையான விஷயத்தை தொடர தேவன் தாமே உங்களையும் என்னையும் இன்னும் அவருடைய சத்தியங்களை கொண்டு நமக்கு வாய்ப்பளித்து வழி நடத்துவாராக. ஆமேன். வாய்ப்பளித்த அனைத்து சகோதரன் சகோதரிகளுக்கும், குறிப்பாக பிதாவாகிய தேவனுக்கும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.